நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவசாயி எஃப்எம் சமுதாய வானொலி 107.4 பண்பலை அலைவரிசையில். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் காளானில் தோன்றும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி கூறுவதற்காக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிர் நோயியல் துறையைச் சார்ந்த உதவி பேராசிரியர் முனைவர் கு திருபுவனமாலா அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க, அவர்கள் கூறும் தகவல்களை கேட்போம்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நான் வந்து முனைவர் கு திருபுவனமாலா, உதவி பேராசிரியர், பயிர் நோயியல் துறையிலிருந்து உங்கள்கிட்ட காளான் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பற்றி நம்ம பேச வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கெல்லாம் காளான்லாம் இருக்கிற ரகங்கள் எந்த மாதிரியான சாகுபடி முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம தரமான காளான் வந்து சாகுபடி பண்ணி எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி மகசூல் நல்ல தரமான மகசூல் எடுத்து அதிக லாபம் பெறுவதற்கு வந்து இந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மிக முக்கியமான ஒன்று. அப்படின்னா நமக்கு வந்து இந்த காளான் வளர்ப்பில் எந்தெந்த விதமான பூச்சிகள் வந்து தாக்கும், எப்போ இந்த பூச்சிகள் வரும், எதனால் வருது, இந்த நோய்கள் வந்து எதனால் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம கண்டிப்பாக அதுக்கு மேலாண்மை முறைகளை நம்ம எடுக்க முடியும். இப்போ மேலாண்மை முறைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம இயற்கை முறையிலே அதாவது ரசாயனங்கள் உபயோகப்படுத்தாமையே வந்து நம்ம வந்து இந்த காளான் வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஏன்னா காளான் ஒரு உணவுப் பொருள், நம்ம வந்து நம்ம அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே ஒரு உண்ணக்கூடிய ஒரு புரத சத்துள்ள ஒரு காய்கறி அப்படிங்கிற முறையில் நம்ம எந்த விதமான மருந்து தெளிப்பும் இதில் நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது. அப்போ இயற்கை முறையில் அப்படிங்கும் பொழுது நம்ம காளான்ல வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களை முதல்ல வந்து தடுத்துடணும். அதாவது நமக்கு வந்து எப்படி எந்த முறைகள் வந்து நம்ம கடைப்பிடிச்சோம்னா அந்த பூச்சி நோய் வராமல் வந்து நம்ம செஞ்சிடணும் முதல்ல. அதையும் மீறி நமக்கு பூச்சி மற்றும் நோயினால் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதை வந்து எப்படி வந்து நம்ம நல்ல முறையில் இயற்கை முறையில் நம்ம வந்து நேச்சுரலாகவே ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து அந்த மாதிரி முறைகளை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இப்போ நம்ம வந்து நான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன். அதாவது காளான் குடில்களில் பார்த்துட்டிங்கன்னா அந்த காளான் படுக்கைகளை திட்டு திட்டாக வந்து அங்கங்கே பூசணங்கள் வந்து தென்படும் அப்படிம்பாங்க. காளான் பூசணங்கள் வெள்ளையாக வளரும், அது கூடவே பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கருப்பு நிற பூசணங்கள், பச்சை நிற பூசணங்கள், அதாவது அஸ்பர்ஜில்லஸ், அதுக்கப்புறம் நைஜர்னு சொல்லுவோம் அஸ்பர்ஜில்லஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரைகோடர்மா, பெனிசிலியம் போன்ற வேற்று பூசணங்கள் வந்து காளான் படுக்கைகளில் இப்போது நம்ம காளான் பூசணத்துடன் போட்டி போட்டு நமக்கு காளான் மகசூல் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரியான படுக்கைகளை நம்ம காளான் வந்து நம்ம மொட்டுக்களே பார்க்க முடியாது. இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்தக்கூடிய படுக்கைகள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து காளான் குடிலுக்குள்ளே வந்து நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதனால இந்த இதிலிருந்து வித்துக்கள் வந்து மற்ற படுக்கைகளுக்கும் பரவி ஒரு ரெண்டு படுக்கைகள் வரக்கூடிய நோய்கள் வந்து இனி அடுத்த வாரம் பார்த்துட்டிங்கன்னா மற்ற படுக்கைகளுக்கும் பரவி இந்த மாதிரி திட்டுத்திட்டுக்கான பூசணங்கள் வந்து தென்படும். அப்போ இப்போ நம்ம பார்க்கலாம் எதனால் வந்து இந்த மாதிரி பூசணங்கள் தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த மாதிரி காளான் சாகுபடி செஞ்சுட்டு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு. அப்போ இது எதனால் வருது அப்படின்னா இதுக்கு வந்து மூல காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தரமான விதைகள் நம்ம உபயோகப்படுத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகளே வராது. எந்த பயிராக இருந்தாலும் சரி தரமான விதைகள் வந்து நம்ம தேர்வு செய்யணும். தரமான காளான் விதைகள் அப்படின்னா எப்படி, அந்த விதைகள் வந்து நம்ம வாங்கும் பொழுதே நம்ம வந்து பார்க்கணும் அந்த விதைகள் வந்து நல்ல வெண்மையாக இருக்குதா, என்ன தேதி குறிப்பிட்டிருக்காங்க, அந்த தேதி வந்து இதுலேருந்து 4 மாதம் மட்டுமே அந்த விதைகளை வைக்கணும். அது மட்டுமே போதாது, அந்த விதைகளை வந்து நம்ம படுக்கைகள் தயார் செய்யும் பொழுது ஒரு பேசினில் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி கருப்பு பச்சை நிறமான பூசணங்கள் படுக்கையில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியான பூசணங்கள் ஏதாவது இந்த விதையில் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரியான பூசணங்கள் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அந்த விதையை வந்து அப்புறப்படுத்திடணும், நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது. நம்ம கைகளை நல்லா கழுவிட்டு தான் அடுத்த விதைகளை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ முதலே தடுத்துறோம் இந்த மாதிரி நோய்கள் படுக்கைகளில் வர்றது. ஓகே, இதையும் மீறி வந்து நமக்கு எப்படி வந்து இந்த நோய்கள் வரும் காளான் குடில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வைக்கோல், வைக்கோல் வந்து மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள் இல்லையா. அப்போ அந்த வைக்கோல் வந்து தரமான வைக்கோல் உபயோகப்படுத்தணும் நம்ம சொல்லியிருப்போம் பயிற்சியிலலாம். அப்போ அந்த தரமான வைக்கோல் வந்து எப்படி அப்படின்னா பொன்னிறமாக இருக்கணும், அறுவடை பண்ணி நல்லா காஞ்சிருக்கணும், ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த வைக்கோலை நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து சேமித்து வைக்கணும். இப்போ சேமித்து வைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு வைக்கோல் போர் போட்டு அது மேலே ஒரு பாலித்தீன் ஷீட்டு அதாவது போட்டு நீங்கள் வந்து அந்த மலையில் நனையாத அளவுக்கு அந்த காளான் வைக்கோலை வந்து நீங்கள் நல்லா பதப்படுத்தணும். அப்புறம் அந்த வைக்கோல் வந்து நாள்பட்ட வைக்கோலாக இருந்தால் அந்த வைக்கோல் மக்க ஆரம்பிச்சிடும். அந்த வைக்கோல்லையே இந்த படுக்கைகளை வரக்கூடிய அஸ்பர்ஜில்லஸ், பென்சிலியம், பச்சை மற்றும் கருப்பு பூசணங்கள் வந்து இந்த வைக்கோல்லையே வளர்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான வைக்கோலில் எடுத்து நம்ம திருப்பி அந்த வைக்கோலை கொதிநீரில் போட்டு நம்ம பதப்படுத்தி காளான் படுக்கைகளுக்கு உபயோகப்படுத்தணும்னாலும் இந்த மாதிரியான திட்டுத்திட்டான பூசணங்கள் வந்து நம்ம படுக்கைகளை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த பொன்னிறமாக இருக்கிற நல்ல தரமான வைக்கோலை எடுத்துட்டு நம்ம அந்த வைக்கோலை பதப்படுத்திட்டு அந்த வைக்கோலை உலர வைக்கும் பொழுது மிக முக்கியமான ஒன்று, நம்ம வந்து நல்லா அந்த உலர வைக்கிற அறை மற்றும் சாக்குப்படுதால் உலர வைப்போம் இல்லையா, அந்த சாக்குப்படுதாவும் நல்லா சுத்தமாக இருக்கணும். எந்த ஸ்டெப்பு செஞ்சாலுமே சரி, நீங்கள் வந்து இதில் ரொம்ப நல்ல விதமாக ஹைஜீனிக்காக அப்படிங்கிறது சுத்தமாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் எந்த அளவுக்கு சுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு சுத்தத்தை நம்ம கடைபிடித்து இந்த காளானை வந்து உலர வைக்கணும். உலர வச்சதுக்கப்புறம் படுக்கைகள் தயார் செய்யும் பொழுதும் வந்து கைகள் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும். கை கால்களும் பண்ணைகளில் போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டு அதே மாதிரி அதே கைகளில் வச்சு நம்ம நேரடியாக வந்து காளான் படுக்கை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடாது, கைகள் நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த காளானில் வந்து நீங்கள் படுக்கைகள் தயார் செய்யும் பொழுது அந்த ஈரப்பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 60-65% ஈரப்பதம் வந்து இருக்கிற வைக்கோல் எடுத்து தான் படுக்கை போடணும்னு சொல்லிடுறோம். அப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்கணும், கையில் வந்து நீங்கள் லேசாக அந்த வைக்கோல் எடுத்து பார்க்கும் பொழுது அழுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து சொட்டக்கூடாது கையில் இருந்து, ஆனால் ஈரம் உலரணும், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஆனால் அதை வந்து கரெக்டாக யூனிஃபார்மாக அந்த வைக்கோல் வந்து உலர வைக்கணும். இப்போ வைக்கோல் அதிகமான தண்ணீர் இருந்தாலுமே சரி, நீங்கள் அந்த மாதிரியான வைக்கோல் ஆறாமல் உலராமல் இருக்கிற வைக்கோல் எடுத்து நீங்கள் படுக்கைகள் தயார் செஞ்சீங்கன்னா இதே மாதிரியான திட்டுத்திட்டான வேற்று பூசணங்கள் வரும். அதே மாதிரி காளான் வந்து விதைகள் வந்து எங்கே அதிகமாக ஈரம் இருக்குதோ படுக்கைகள் அங்கெல்லாம் வந்து அழுகிடும், அதுலேருந்து உங்களுக்கு காளான் வராது. அது மாதிரி ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு திட்டுத்திட்டாதான் வந்து பூசணங்கள் வந்து காளான் பூசணம் வளரும். ஆகவே இந்த ஈரப்பதம் வைக்கோல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று, அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கனாலுமே நமக்கு காளான் வளர்ப்பில் வேற்று பூசணங்களோ இந்த திட்டுத்திட்டாக வரக்கூடிய மற்ற பூசணங்கள் அல்லது காளான் வளர்ப்பு அதாவது நம்ம புளோரட்டஸ் சிப்பி காளானுக்கு உண்டான பூசணங்கள் வந்து வளர்ப்போ அல்லது பால் காளானுக்கு உண்டான பூசண வளர்ச்சியோ வந்து பாதிக்கப்படாது. நல்ல வெண்மையாக உங்களுக்கு வந்து படுக்கைகளில் உங்களுக்கு வந்து காளான் பூசணங்கள் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ வைக்கோலை பற்றி நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, நீங்கள் வந்து என்னை கேட்கலாம், ஓகே நல்ல விதையாக நம்ம எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து நல்ல தரமான வைக்கோலை நம்ம எடுத்துட்டோம், இதுக்கப்புறமும் வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே வந்து வேறு என்ன விதமான வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷெட் படுக்கைகளை நம்ம அங்கே தொங்க விட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த பாக்டீரியா மாதிரியான நோய்கள், அதாவது இந்த அதிகமான காளான்கள் வந்து நீங்கள் வந்து தண்ணி தெளிப்பு படுக்கைகள் மேலே அதிகமாக தெளிச்சிட்டிங்க அப்படின்னாலோ அல்லது மலரக்கூடிய காளான்கள் காலையில் நீங்கள் போய் அறுவடை செய்யும் பொழுது நீங்கள் வந்து அந்த காளான்கள் வந்து நல்ல விதமாக நீங்கள் வந்து அறுவடை பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணீர் தெளிப்பு வந்து படுக்கைகள் மேலே கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மலரக்கூடிய காளான்கள் மேலே தண்ணீர் நம்ம தெளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரமாக இருக்கிற காளான்கள் வந்து நம்ம சாயந்தரம் அறுவடைக்கு செய்யும் பொழுதோ எடுத்து நம்ம பேக்கெட்டில் போடும் பொழுது நமக்கு காளான் மஞ்சள் நிறம் அடைஞ்சு நமக்கு வந்து வேற கெட்ட ஸ்மெல் காளான்லேருந்து வரும். ஆகவே அதையும் வந்து நம்ம தவிர்க்கணும். இன்னொன்று அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷெட்டு அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேடான பகுதி, அதாவது மேடுன்னா நம்ம தோட்டத்திலே நம்ம எங்கே அமைக்கிறோமோ இந்த காளான் குடியில் வந்து கொஞ்சம் மேடான பகுதி அமைச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மழை தண்ணீர் நிற்கிறதோ அல்லது கழிவு நீர்கள் வந்து ஷெட்டுக்கு பக்கத்தில் போகிறதோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த எஞ்சி போன படுக்கைகளை வந்து ஷெட்டு சுற்றி இல்லாமல் நம்ம வந்து தூரமாக எடுத்து அதை வந்து ஒரு இடத்துல அப்புறப்படுத்தி எடிச்சிடணும் அல்லது ஒரு குப்பை குழியில் போட்டுடணும். நம்ம அந்த மாதிரியான எஞ்சின படுக்கைகள் கெட்டுப்போன படுக்கைகளை நம்ம ஷெட்டை சுற்றி போடக்கூடாது. இன்னொன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அசுத்தமான சூழ்நிலை அப்படி ஒரு பண்ணைகளை சுற்றி நம்ம நிலவிச்சு அல்லது பக்கத்தில் வந்து உங்களுக்கு குப்பைகள் இருக்குது ஷெட்டை சுற்றியோ அதுலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே ஒரு குப்பைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதுலேருந்து நமக்கு பாதிப்பு அதிகமாக பூச்சிகள்னால வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்படின்னா அந்த பூச்சிகள் காளான் ஈக்கல்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈக்கல் வந்து நிறைய உற்பத்தி ஆயிரும், அந்த ஈக்கல் நம்ம ஷெட்டுக்குள்ளே வரும், சின்னதாக கருப்பாக இருக்கும். நம்ம ஷெட்டை திறந்த உடனே பார்த்துட்டோம்னா நிறைய ஈக்கல் வந்து அங்கே படுக்கைகள் இருக்கும், நம்ம படுக்கைகளை லேசாக தட்டி பார்த்துட்டோம்னா ஈக்கள் வந்து பறக்கும். இந்த ஈக்கள் என்ன செய்யும், ஈ தானே அப்படி நீங்கள் நினைக்கலாம், சின்ன காளான் ஈ தானே. ஆனால் இந்த காளான் ஈ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இந்த அழுகின படுக்கைகளில் போய் அது வந்து முட்டை வைக்கும், அந்த முட்டையிலேருந்து சின்ன புழுக்கள் வந்து வரும், அதுலேருந்து ஈக்கள் வந்து பெருசாகும். அப்போ இந்த ஈக்கள் வந்து அழுகின படுக்கைகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை காலில் சுமந்துட்டு போயிட்டு நல்லா மலரக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய காளான்கள் மேலே வந்து உட்காரும். உட்காரும் பொழுது என்னென்னா அந்த பாக்டீரியாவை அங்கே பரப்பிட்டு அது வந்து அந்த ஈ போயிடும். அப்போ இந்த அறுவடை செய்யக்கூடிய பாக்டீரியா காலையில் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் அப்புறம் நீங்கள் போய் அறுவடை செய்யும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் நிறம் அடைஞ்சு ஒரு கெட்ட துர்நாற்றம் வந்து அந்த காளான்லேருந்து உங்களுக்கு வந்து வரும். அப்படிங்கும்போது பாக்டீரியா வந்து அந்த இடத்துல வந்து பரவியாச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஈக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த ஈக்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஈக்கள் வராமல் நம்ம ஃபஸ்ட்டு தடுக்கணும், படுக்கைகளுக்குள்ளே நுழையாமல் தடுக்கணும். அப்படின்னா எப்படின்னா, முதல்ல சுத்தமாக வச்சுக்க சொல்லியாச்சு ஷெட்டு. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா, இந்த காளான் படுக்கைகள் தயாரிக்கும் பொழுதே வந்து நம்ம சின்ன ஒரு குச்சி மாதிரியோ அல்லது ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஓட்டைகள் போடுவோம் பார்த்துட்டிங்களா, காளான் படுக்கை தயாரிக்கும் பொழுது. அப்போ இந்த வேப்பெண்ணெயில் அந்த குச்சிகளை வந்து நினச்சிட்டு அல்லது அந்த கம்பியை நினைச்சிட்டு நம்ம வந்து ஒரு 7-8-10 ஓட்டைகள் வந்து படுக்கைகளை போடும் பொழுதே என்ன ஆகும்னா, அந்த வேப்பெண்ணெய் அந்த ஓட்டையில் படிஞ்சிருக்கும். அதனால இந்த ஈக்கள் வந்து ஒரு 10-20 நாளைக்கு உள்ள வந்து அந்த வேப்பெண்ணெய்க்குள்ள அந்த ஓட்டைகளுக்குள்ள இந்த வந்து நுழையிறது, உங்களுக்கு வந்து படுக்கைகளுக்குள்ள நுழையிறது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா கட்டுப்படுத்தலாம். இதையும் மீறி அப்படி ஈக்கள் வந்துருச்சு இல்லை ஈக்கள் இருக்கா நம்ம ஷெட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து நம்மளே தயாரிச்சுக்கலாம். சிம்பிளா வந்து நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு சின்ன அட்டையில் மஞ்சள் கலரில் உள்ள அட்டையில் நீங்கள் வந்து லேசாக ஒரு விளக்கெண்ணெய் தடவிட்டோ அல்லது கிரீஸ் லேசாக தடவிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஒரு சின்ன பல்பு தொங்க விட்டுடலாம் ஷெட்டுக்குள்ளே. வெளிச்சம் இருக்கும்பொழுது இந்த ஈக்கள் எல்லாம் போய் அந்த ஒட்டு பொறியில் அந்த பேப்பரில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஓ ஈ இருக்குது நம்ம ஷெட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமா, ஷெட்டுக்குள்ளே ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த ஈக்களையும் நம்ம கவர்ந்து அந்த ஈக்களை அங்கேயே வந்து ஒட்டிடுறதுனால அழிஞ்சிரும். இன்னொன்று என்னென்னா, சின்ன டப்பா இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி இருக்கிற டப்பாக்களை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு அடிக்கு அல்லது 2 அடிக்கு வந்து குச்சி மாதிரி நம்ம ஷெட்டில் உள்ள வச்சுட்டு இந்த டப்பாக்களை மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த டப்பாவை ஒரு 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 600 சதுரடி ஷெட்டுக்கு ஒரு டப்பான்னு சொல்லிக்கலாம். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் லைட்டு கொஞ்சம் வெளிச்சம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த கிரீஸ் அதுலேயும் தடவிட்டிங்கன்னா நிறைய ஈக்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிடும். ஸோ இதை வச்சும் நம்ம அந்த ஈக்களை வந்து கவர்ந்து இழுத்துடலாம். இது ஒரு மாதிரியான இது ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மலரக்கூடிய காளான்கள் வந்து சில சமயம் வந்து மலர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை செய்யும் பொழுதோ இல்லாத்தையும் இந்த படுக்கைகளை வந்து முடிவடைஞ்ச படுக்கைகளில் இருந்து சில இந்த காளான் வைக்கோலோடு சேர்ந்து சில காளான்களும் கீழே உதிர்ந்துடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கீழே நம்ம வந்து தரையில் வந்து காளான் குடிலில் வந்து நிறைய நம்ம தண்ணீர் கீழே குளிர்ச்சியை வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், தண்ணீர் தெளிப்போம். இதனால் என்ன ஆகும்னா, இந்த அழுகின கீழே விழுந்த காளான்கள் நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இதில் வந்து பாக்டீரியா வளர்ந்து நம்ம ஷெட்டில் மற்ற எல்லா இதுக்குமே படுக்கைகளுக்குமே பாக்டீரியா நோய் பரவும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கீழே க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலான்னா, அந்த தண்ணி தெளிக்கிறோம் இல்லையா, அந்த கீழே வந்து தரையில் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடரை நம்ம கீழே கலந்துட்டு நம்ம அந்த தண்ணீர் வந்து கீழே தெளிக்கிறோம் இல்லையா, காளான்புகள் மேலே வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது. நம்ம கீழே தரையில் அந்த ப்ளீச்சிங் பவுடரை தண்ணியை லேசாக தெளிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பாக்டீரியாவை வந்து பரவறதையும் நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த குப்பை காளான்கள் சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் ஷெட்டில். அது எதனால் வருதுன்னா, காளான் பதப்படுத்தும் போது இந்த வைக்கோல் பதப்படுத்தும் போது நம்ம அதிக நேரம் ஊற வச்சுறதோ இல்லை தரமான வைக்கோல் இல்லை அப்படின்னா, இந்த காளான் வந்து நமக்கு பூசணம் பரவி நம்ம மொட்டுக்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சின்ன மொட்டுக்கள் மல்லிப்பூ மாதிரி ஒரு மொட்டுக்கள் வந்து நம்ம ஷெட்டிலிருந்தே வரும். அது விரிஞ்சிருச்சு அப்படின்னா கருப்பு நிறமான வித்துக்களோட குப்பை காளான்கள் வந்து விரிஞ்சு கீழே வந்து உங்களுக்கு இங்க் மாதிரியான கொட்டும். அதனால இங்கிலீஷில் வந்து இங்கி கேப் மஷ்ரூம்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கலைக்காளான். அந்த குப்பை காளான்கள் வந்து என்ன ஆகும்னா, இந்த வித்துக்கள் எல்லாம் பரவி மற்ற படுக்கைகளுக்குள்ளேயும் போய் உங்களுக்கு இந்த மாதிரியான வளர்றதுனால நம்ம காளான் மகசூல் வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்தந்த மொட்டுக்களை வந்து லேசாக நீங்கள் வந்து அந்த மொட்டை விரியருக்கு முன்னாடியே கிள்ளி எடுத்துட்டு நீங்கள் தூரமாக வீசிடணும். அதிகமான குப்பை காளான்கள் உள்ள படுக்கைகளை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் அந்த ஷெட்லேருந்து அப்படின்னு சொல்லணும். ஸோ முதல்ல வந்து நீங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்காணிக்கணும். அதாவது ஒரு ஷெட்டுக்குள்ளே போயிட்டு என்ன இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது, எந்த காளான்கள் அறுவடை செய்யணும், சாயந்தரம் நாளைக்கு எதோ அறுவடை பண்ணலான்னு தீர்மானிச்சுட்டு நீங்கள் அன்றைக்கே உண்டானதை காலையில் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா மறுநாள் தான் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈரமான தண்ணி ஈரமான சூழ்நிலை காளான்கள் மேலே வராது. அதே மாதிரி உங்கள் ஷெட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா விவசாயிகள் வருவாங்க. இந்த காளான் வந்து மலரும் பொழுது காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த பால் காளான் இருக்குது பார்த்துட்டிங்களா, அது வந்துட்டு மொட்டுக்கள் மேலே வந்து நல்லா ஸ்கேல்ஸ் மாதிரி அதாவது வெடிச்சு வெடிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது எதனால் வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் சிப்பி காளானில் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெப்பநிலை வந்து 23-28°C, ஈரப்பதம் வந்து 70% மேலே இருக்கணும் காத்தோட ஈரப்பதம். அந்த மாதிரி பால் காளானுக்கு 30-35°C டெம்பரேச்சரும் காத்தோட ஈரப்பதம் 70% சதவீதத்துக்கு மேலே இருக்கணும். இந்த ரெண்டுமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் ஹைக்ரோ தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வந்து கிடைக்கிது. சயின்டிஃபிக் ஸ்டோர்ஸில் ஒரு 600 ரூபாய் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு இனி கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக போனால் 1000-1500 ரூபாய் இருக்கலாம். பட் சின்ன சிம்பிளாக இருக்கிறதே நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படின்னா வாங்கி நீங்கள் அங்கே செவுத்தில் வந்து ஒரு ஆணி அடித்து ஒரு கம்பளியோ அல்லது ஷெட்டில் தொங்க விட்டுடலாம். அதில் வந்து மேலே டெம்பரேச்சர் காட்டும், கீழே ஹியூமிடிட்டி காட்டும். ஹியூமிடிட்டி வந்து நமக்கு வந்து 75-70 இருக்கணும். அப்படி கம்மி அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம அறுவடை பண்ணக்கூடிய காலங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹியூமிடிட்டி 70 கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரை காத்தோட இறப்பதம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மலரக்கூடிய காளான்கள் வந்து காய ஆரம்பிச்சிரும். இதே பால் காளானாக இருந்தால் நல்லா தெரியும், நமக்கு வந்து மொட்டுக்கள்லாம் தான் வெடிச்சிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த தரையில் நம்ம என்ன சொன்னோம், மணல் பரப்பி இருக்கும், அதில் வந்து சின்ன கூழாங்கல்கள்லாம் போட்டு நீங்கள் வந்து நிறச்சிட்டு தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே நல்லா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரப்பதம் வந்து உங்கள் ஷெட்டுக்குள்ளே வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோன்னா உங்களுக்கு வந்து மிதமான வெளிச்சம் அதாவது காத்தோட்டமும் ஷெட்டில் வேணும், சரிங்களா? அப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த ஷெட்டு வந்து நீங்கள் அடிக்கடி திறக்க வேண்டியதில்லை. எப்படின்னா இப்போ காலையில் நீங்கள் அறுவடைக்கு போகிறீங்க, ஷெட்டு திறந்துருக்கு ஒரு 1/2 நேரம், அதுக்கப்புறம் தண்ணி வாட்டர் ஸ்ப்ரேக்கு போகிறீங்க, அப்புறம் திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் போதும். அதே மாதிரி இதை கண்டினியூஸாக ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வந்து அதை அந்த ஷெட்டுக்குள்ளேயே போகாமல் கண்டினியூஸாக க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அறுவடை செய்யக்கூடிய காலன்கள் என்ன ஆகணும், அந்த மொட்டுக்கள் வந்து விரியாமல் அந்த தண்டு நீண்டு அதுக்கப்புறம் தலைப்பகுதி சிறுத்து வந்து காணப்படும். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து காத்தோட்டம் உள்ள சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து, சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடுச்சு, காத்தோட்டம் இல்லாத சமயத்துல தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இயற்கை சூழல் மாறுபாடுகள்னால காளானோட அதாவது ஷேப்னு சொல்லலாம், அதோட உருமாறி வேற மாதிரியான மாதிரி தலை சிறுத்தும் தண்டு நீண்டு வந்து வரும். இதை வந்து நீங்க கரெக்டா வந்து அந்த காத்தோட்டம் கரெக்டா நம்ம ஷெட்டுக்குள்ள போயிட்டு வர்றது வெளிச்சம் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு வந்து நீங்கள் இன்னொன்று நம்ம மிக முக்கியமானது ஒன்று வந்து இப்போ நிறைய பேர் ஷெட்டுக்குள்ளே வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் இல்லையா. நம்ம இப்போ யார் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து அதில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் போகணும். இப்போ அவங்களே என்ன செய்யணும் அப்படின்னா வேறு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது நாமளே நம்ம ஷெட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அறிவுரை சொல்லிடணும். அப்படின்னா நம்ம மினிமம் அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஷெட்டுக்குள்ளே வந்து பிரச்சனைகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா அந்த ஷெட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நீங்க ட்ரே வச்சு ஒரு சின்ன கால் நினைச்சிட்டு போற அளவுக்கு அதாவது தண்ணி அதில் நிறுத்திட்டு அதில் லேசா டெட்டால் கலந்துட்டீங்க அப்படின்னா அவங்க காலை நினைச்சிட்டு உள்ள போகலாம். அதே மாதிரி ஒரு சின்ன மக்கில் வந்து இந்த டெட்டால் கலந்த தண்ணி டைல்யூட் பண்ணிட்டு நீங்க வச்சிட்டீங்கன்னா அதை லேசா வந்து கையில தொடச்சிட்டு உள்ள போனாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இனி கொஞ்சம் வேற்று பூசணங்கள் வந்து ஷெட்டுக்குள்ள போறதும் உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இது எல்லாமே நம்ம அறுவடை நம்ம இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தரமான விதை யூஸ் பண்ணிட்டோம், வைக்கோல் நல்லா யூஸ் பண்ணிட்டோம், நமக்கு எந்த விதமான பூச்சி நோய் பிரச்சனையும் வரல, நல்லாமே தான் நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே நம்ம என்ன செய்யணும்னா 2 மாதம் அல்லது ஒரு மாதம் ஒரு முறை அது அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்குள்ள அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த ஷெட்டு இருக்கிற ஷெட்டை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும். அப்போ இந்த ஷெட்டை எப்படி சுத்தப்படுத்துவோம், அதுக்கு இன்னொரு ஷெட்டு நீங்கள் மாற்று ஷெட்டு ஒன்று வச்சுக்கணும். எப்படின்னா இங்கே இருக்கிற காளான் படுக்கைகளை அந்த ஷெட்டுக்கு வந்து மாத்திட்டு இந்த ஷெட்ல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஷெட்டுக்குள்ள வந்து இருக்கிற வேற்று பூசணங்கள் ஷெட்டில் அந்த மேலே வந்து பார்த்துட்டீங்கன்னா குடில இருக்கக்கூடிய ஓலைகளில் அல்லது நம்ம உரியிலையோ அல்லது நம்ம ஷெல்ஃபில்களில் பார்த்துட்டிங்கன்னா வேற வந்து தண்ணி ஈரப்பதம் நிற்கிறனால நமக்கு வேற பூசணங்கள் ஏதாவது இந்த அஸ்பர்ஜெலஸ் மற்ற பூசணங்களும் அங்கிருந்த ஷெட்லேயும் வந்து மேலே கூரைகள்லையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா புகை மூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த ஷெட்டை வந்து நம்ம சரி பண்ணலாம். அப்படின்னா எப்படி, இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் கடையில், சரிங்களா, நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, நம்ம சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் விற்கிற கடைகளில் நீங்கள் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஊதா நிற கிறிஸ்டல்ஸ் இருக்குது, அந்த கிறிஸ்டல்ஸை கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஒரு பகுதி ரெண்டு பகுதி வந்துட்டு ஃபார்மலின்னு சொல்லிட்டு திரவமாக இருக்கும், இதுலேருந்து புகை வரும். அப்போ அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னா அதை வந்து ஒரு சின்ன டப்பாவில் இதை எடுத்து உள்ளே போட்டுட்டு இந்த ஃபார்முலேன் உள்ளே ஊற்றிட்டு ஒரு ஷெட்டில் ஒரு மூலையில் வச்சுட்டு ஷெட்டை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும். இந்த மாதிரி செயல் செய்யும் பொழுது வந்து நம்ம மூக்கில் வந்து நம்ம இது கட்டிக்கணும். என்னென்னா ஒரு நல்ல துணி கட்டிட்டோ கண்ணில் கிளாஸஸ் போட்டுட்டு செய்யக்கூடிய பர்சனுக்கு வந்து அவங்க யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல தற்காப்பு கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இதை செய்யணும். அப்போ இந்த புகை முழுதும் ஷெட்டு முழுவதும் பரவி அதுக்கப்புறம் எந்த மூளை முடுக்கலெல்லாம் வேற்று பூசணங்கள் இருக்கோ எல்லாமே அழிஞ்சிட்டு நம்ம சுத்தமான ஷெட்டு சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுநாள் வந்துட்டு 2 நாள் நம்ம இந்த ஷெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், டக்குன்னு அதை வச்சுட்டு நம்ம இமீடியட்டாக வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 2 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த ஷெட்டை திறந்து கதவை லேசாக திறந்து விட்டுட்டு ஜன்னலாக திறந்தால் அதில் இருக்க புகை ஃபுல்லாக வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மூணாவது நாள் அல்லது நாலாவது நாள் நம்ம படுக்கைகளை திரும்பியும் இந்த ஷெட்டில் கொண்டு வந்து வச்சு நம்ம சாகுபடியை எப்பொழுதும் போல் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம காளான் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பூச்சிகள், வரக்கூடிய பூச்சிகள் அல்லது நோயின் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து நம்மளே தடுத்துக்கலாம். வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் என்னென்னலாம் செஞ்சால் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி வந்தால் நம்ம இயற்கை முறையில் சின்ன சிம்பிளாக நம்ம வந்து செலவு அதிகமாக இல்லாமல் நம்ம வந்து எந்த அளவில் நம்ம பூச்சி நோய் தடுப்பு வந்து பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இப்போ விரிவாக சொல்லிட்டேன் நான். ஆகவே நீங்கள் வந்து நல்லா எல்லாருக்குமே வந்து நல்ல தரமான காளான்கள் வந்து நீங்கள் சாகுபடி செஞ்சு நல்ல லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்று அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வேறு சில விதமான சந்தேகங்கள் ஏதாவது வந்தாலும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் பயிர் நோயல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் நோயல் துறை 04226611226 அப்படின்ற எண் அல்லது 04226611336 அப்படின்ற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மற்ற ஆலோசனைகளும் நாங்கள் வந்து வழங்குவோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் எந்த அளவு சுகாதாரமான முறையில் காளான் வளர்ப்பில் பூச்சி நோய் தாக்காமல் பாதுகாப்பான முறையில் ஈடுபடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. காளானில் தோன்றும் நோய்களையும் என்னென்ன நோய் வருது காளானில், அந்த நோய்களை எப்படி கட்டுப்படுத்துது போன்ற முறைகளை விளக்கமாக எடுத்து கூறிய உதவி பேராசிரியர் முனைவர் கு திருபுவனமாலா அவர்களுக்கு நேயர்களின் சார்பாகவும் வானொலி நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.